இருட்டு கண்டத்திலே காந்திய பேரொளி. புவியியல் படிக்கும் எந்த மாணவனுக்கும் இருண்ட கண்டம் எது என்று கற்பித்திருப்பார்கள். டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்கா வந்து ஆராய்ச்சி செய்யும் வரை அக்கண்டத்தை பற்றி வெளி உலகம் அறிந்திருக்கவில்லை. அதனால்தான் அதை இருண்ட கண்டம் என்று அழைத்தார்கள். ஆனால் அந்த இருண்ட கண்டத்தில்தான் மோகன்தாசுக்கு ஒளி கிடைத்தது, ஆப்பிரிக்காவுக்கும் காந்திய பேரொளி கிடைத்தது. போர்பந்தர் முஸ்லிம் வியாபாரி கம்பெனி ஒன்று அவரை தம் கம்பெனி வக்கீலாக தென்னாப்பிரிக்காவுக்கு அனுப்ப முன்வந்தது. அப்போது இந்தியாவை விட்டு வெளியே எங்காவது செல்ல வேண்டும் என்ற மனநிலை மோகனுக்கு. எனவே வாய்ப்பை ஏற்று புறப்பட்டு விட்டார். மறுபடி ஒரு கடல் பயணம். இந்த முறையும் தனியாக கிளம்பினார். அங்கு போய் நாட்டின் நிலைமையை அறிந்து கொண்டு குடும்பத்தை அழைத்துச் செல்லலாம் என்று முடிவு செய்திருந்தார் மோகன். தென்னாப்பிரிக்க அனுபவமும் சொல்லிக்கொள்வது போல் அமையவில்லை. அங்கு தாதா அப்துல்லா என்ற வணிகரின் வக்கீலானார். பேண்ட், கோட், பூட்ஸ், டர்பன் என்று ஒன்றும் குறைவின்றி பெரிய வக்கீல் மாதிரி போனாலும் அங்கு ஆங்கிலேயர் பார்வையில் அவர் கூலி பாரிஸ்டர்தான். அவர் மட்டுமல்ல, பிற தொழில் செய்தவர்களும் கூலி டாக்டர், கூலி வாத்தியார் என்றுதான் அழைக்கப்பட்டார்கள். தென்னாப்பிரிக்காவை ஆட்டிப்படைத்த ஆங்கில அரசுக்கு நிறவெறி, இனவெறி, ஆதிக்க வெறி அதிகம். காந்தி தலைப்பாகை அணிவதை கூட மாஜிஸ்ட்ரேட்டால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. காந்தி மாஜிஸ்ட்ரேட் உத்தரவுக்கு தலைவணங்கவில்லை. தலைப்பாகையுடனும் தன்மானத்துடனும் வெளியேறிவிட்டார். தொப்பி அணிவதையோ தாதா அப்துல்லா சேத் அனுமதிக்கவில்லை. இந்த சமயத்தில்தான் அவர் டர்பன் நகரிலிருந்து பிரிட்டோரியா நகரம் செல்ல வேண்டியிருந்தது. இரவில் ரயிலில் பயணம். முதல் வகுப்பு டிக்கெட் வாங்கியிருந்தார். ஆனால் மாரிட்ஸ்பர்க் நகரத்தில் வண்டி நின்றபோது வந்தது சோதனை. அங்கு வண்டி ஏறிய வெள்ளையனுக்கு கருப்பு மனிதர் காந்தி மீது வெறுப்பு. அலுவலர்கள் காவலருடன் வந்து காந்தியை பெட்டிப்படுக்கையோடு வெளியேற்றி வெறியை தணித்து கொண்டனர். இந்த கொடுமை ரயில் வண்டியில் மட்டுமல்ல, ஸ்டேஜ் கோச் என்ற குதிரை வண்டி பெட்டியில் உட்காரக்கூட அனுமதிக்கவில்லை. வண்டியோட்டியின் பெட்டியிலே அமர்ந்திருந்த அவரை கோணி போட்டு பெட்டிக்கு கீழே உட்கார வற்புறுத்தினான் வண்டி ஓட்டி. மறுத்த காந்தியை வசைபாடி கீழே தள்ளினான். பித்தளை கம்பிப்பிடியை இறுகப் பற்றிக்கொண்டு வண்டியை விட்டு இறங்கவும் மறுத்தார். கோணி மேல் அமரவும் மறுத்தார் காந்தி. முடிவில் பெட்டிக்குள்ளிருந்த வெள்ளைப் பயணிகளே காந்திக்கு பரிந்து பேசி வண்டிக்குள் அமர வைத்தனர். இதுபோல் வெள்ளையருள்ளும் நல்லவர் இல்லாமல் இல்லை. மீண்டும் ஒருமுறை ரயிலில் முதல் வகுப்பில் பயணம் செய்தபோது டிக்கெட் பரிசோதகர் அவரை மூன்றாம் வகுப்புக்கு போய்விடுமாறு வற்புறுத்தினார். மறுபடியும் காந்தி மறுத்தார். அந்த தன்மான கொடுமை எதிர்ப்பு இரத்தத்தில் ஊறிய ஒன்று. காந்தியின் தந்தை காபா காந்தி படிக்காதவர்தான். பள்ளி கல்லூரி பட்டப்படிப்பு பெறாவிட்டாலும் உலக அறிவு மிக்கவர். அவரை ராஜ்கோட் அரசர் தம் அமைச்சராக வைத்துக் கொண்டிருந்தார். தம் அரசரை ஒரு சமயம் ஆங்கில ஏஜென்ட் ஒருவன் இழிவாக பேசியதை காபா காந்தியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஏஜென்ட்டை எதிர்த்தும் அரசருக்கு ஆதரவாகவும் பேசியதால் சில மணி நேரம் சிறையில் இருக்கவும் நேரிட்டது. நன்றி உணர்வுள்ள அந்த ராஜ்கோட் அரசர் அளித்து வந்த உதவித்தொகைதான் காபா காந்தியின் கடைசி காலத்தில் பேருதவியாக இருந்தது. ரயிலில், கோச்சில் மட்டுமல்ல, சாப்பாட்டு விடுதியிலும் கூட வெள்ளையர்களுடன் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட அனுமதிக்கப்படவில்லை. அந்த அளவுக்கு அங்கே நிறவெறியும் இனவெறியும் தலைவிரித்தாடின. இந்த அவமானங்களை சகித்து கொண்டுதான் அங்கு வெளிநாட்டவர், குறிப்பாக இந்தியர்கள் பிழைத்துக் கொண்டிருந்தார்கள். காந்திக்கு இந்த கொடுமைகளை எதிர்த்து நிற்க அவர்களை பழக்க வேண்டியதன் அவசியம் புரிந்தது. பிரிட்டோரியா இந்தியர்களை ஒன்று திரட்டினார். முதலில் அவர்கள் நிலைமையினை உணர்ந்து கொள்ள வேண்டிய அவசியத்தை வற்புறுத்தினார். தொழிலில் நேர்மை, சாதி சமய ஒற்றுமை உணர்வு, சுகாதாரமான வாழ்க்கை, ஆங்கிலம் பயில வேண்டிய அவசியம் ஆகியவற்றை எடுத்து கூறினார். காந்திக்கு கோர்ட்டில் வழக்காடி நீதி தாமதிக்கப்படுவதை விட கோர்ட்டுக்கு வெளியே இரு கட்சியினரும் மனம்விட்டு பேசி பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்வதே விருப்பமாயிருந்தது. தாதா அப்துல்லா சேத் வழக்கையும் அவர் இப்படி சமரசமாகவே தீர்த்து வைக்க வழி செய்தார். எதிரி தையப் சேத் அப்துல்லாவுக்கு அளிக்கும்படி முடிவு செய்யப்பட்ட 37,000 பவுண்ட் மற்றும் செலவுத் தொகையை தவணைகளில் பெற்றுக்கொள்ளவும் சம்மதிக்க வைத்தார் காந்தி. வக்கீல் தொழிலை தானியமற்ற வெறும் வைக்கோல் தொழிலாக மாற்றிவிடக்கூடிய காந்தியின் இந்த போக்கு மற்ற வக்கீல்களுக்கு பிடிக்கவில்லை. நீதிக்கு மட்டுமே வாதாடுவதும் வழக்குகளை நீட்டிக்கொண்டே போகாமல் வெளியே தீர்த்துக்கொள்வதும் வக்கீல்களின் பிழைப்பில் அல்லவா கை வைத்துவிடும்? தென்னாப்பிரிக்காவுக்கு முதலில் வந்த ஐரோப்பியர் ஹாலந்தைச் சேர்ந்த டச்சுக்காரர்கள்தான். பிறகு வந்தவரே வெள்ளையர். வெப்பமண்டலத்தில் வியர்வை சிந்தி வேலை செய்ய ஆசிய நாட்டவர்கள் தேவைப்பட்டார்கள். 1860 நவம்பர் 16 தேதிதான் இந்திய தொழிலாளர்கள் தென்னாப்பிரிக்காவின் நேடால் பிரதேசத்துக்கு வந்தார்கள். 5 வருட ஒப்பந்தத்தில் வந்தவர்களில் நிரந்தர வாசிகளாகவும் பலர் ஆனார்கள். ஆனால் இதற்கும் ஆபத்து வந்தது. ஒப்பந்த கூலியாக வந்தவர்கள் அடிமைகளாக வேண்டும் அல்லது வரி செலுத்த வேண்டும். வரியோ 6 மாத சம்பள அளவு. மிக கடுமையாக உழைத்து சிலர் செல்வந்தர்களாகவும் உயர்ந்தார்கள். சொத்துடையவர்கள் ஓட்டுரிமை கூட பெற்றார்கள். விழித்து கொண்டது வெள்ளை அரசு. ஓட்டுரிமையை பறித்து கொண்டது. நேடால் பகுதியில் இரவில் நடமாட அனுமதி சீட்டு பெற்றிருக்க வேண்டும். மேலும் சொத்து வாங்க தடை, பண்ணை வைக்க தடை, வியாபாரத்துக்கு தடை. டிரான்ஸ்வால் பகுதியிலும் இதே தடை. 3 பவுண்ட் வரி செலுத்தினால்தான் வாழவே முடியும். அதுவும் ஒதுக்கப்பட்ட சேரியில். கேப்டவுன் நகர நடைபாதைகளில் ஆசியர்கள் நடக்கவும் தடை. பாரிஸ்டர் காந்தியை கூட இப்படி நடந்ததற்காக உதைத்து தள்ளியிருக்கிறார்கள். தென்னாப்பிரிக்காவில் இந்தியர்களுக்காக ஆசியர்களுக்காக போராடும் போது பெரிதும் துணிவுடன் துணை நின்றவர்கள் தமிழர்கள் என்று காந்தி பெரிதும் பாராட்டுகிறார். தில்லையாடி வள்ளியம்மையின் முன்னோர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள். அவரின் தீரமும் தியாகமும் காந்தியின் நெஞ்சில் நீங்கா இடம்பெற்றவை. சமூக அநீதியை, ஏற்றத்தாழ்வை, வெறுப்பை சட்டசம்மதமாக்கிவிட்ட தென்னாப்பிரிக்க நாடுகளை எதிர்த்து போரிடுவது 1-2 மாதங்களில் முடியக்கூடியது அல்ல. அது ஒரு நீண்டகால பணி. எனவே காந்தி 6 மாத ஓய்வில் இந்தியா திரும்பி குடும்பத்தை அழைத்து வந்துவிட திட்டமிட்டார். தென்னாப்பிரிக்க இந்தியர்களுக்கு இழைக்கப்படும் அநீதிக்கு எதிராக இந்தியாவிலிருந்தும் ஆதரவு திரட்ட விரும்பினார். உலக நாடுகளின் கவனத்துக்கும் இதை கொண்டு வர ஆசைப்பட்டார். பத்திரிகைகளில் அவர் எழுதினார், துண்டுப்பிரசுரம் வெளியிட்டார், கோகலே, திலகர் போன்ற இந்திய பெருந்தலைவர்களை சந்தித்தார். தென்னாப்பிரிக்க பிரச்சினைகளிலிருந்து தற்காலிக ஓய்வு பெற்று இந்தியா திரும்பிய காந்திக்கு இங்கும் அவசரக் கடமை காத்திருந்தது. பம்பாயில் பரவியிருந்த பிளேக் நோயின் கடுமையான சுகாதாரக் கேடுகளை களைய வேண்டியிருந்தது. தீண்டாதார் காலனி கழிப்பிடங்களை கூட பார்வையிட காந்தி தயங்கவில்லை. பம்பாய் பிளேக்கை காரணம் காட்டி தென்னாப்பிரிக்காவுக்கு திரும்பி வந்த காந்தியையும் கப்பல் பயணிகளையும் இந்தியா திரும்ப வற்புறுத்தியது நேடால் அரசு. கப்பல் செலவுக்கு நஷ்டஈடு தரவும் தயாராக இருந்தது. ஆனால் கப்பல் உரிமையாளர் அப்துல்லாவோ, காந்தி குடும்பத்தினரோ, சக பயணிகளோ அதற்கு தயாராக இல்லை. தென்னாப்பிரிக்காவில் காந்திக்கு ஆபத்து காத்திருந்தது. முடிவில் துறைமுகத்தில் இறங்கி ருஸ்தம்ஜி என்ற இந்திய நண்பர் வீட்டுக்கு செல்லும் வழியில்தான் காந்தி அடையாளம் காணப்பட்டார். கற்களாலும் முட்டைகளாலும் தாக்கப்பட்டார். அடி உதைக்கு கணக்கில்லை. தலைப்பாகை போய்விட்டது. இந்த சம்பவத்தை காந்தியால் தவிர்த்திருக்க முடியும். இரவில் பயணம் செய்திருந்தாலோ, கையால் இழுக்கும் ரிக்ஷாவில் போயிருந்தாலோ இந்த ஆபத்து ஏற்பட்டிருக்காது. அவர் கொள்கையின் உறுதி ஆபத்தை கொண்டு வந்தது. நல்ல வேளையாக காவல்துறை கண்காணிப்பாளர் அலெக்சாண்டர் என்பவரின் மனைவி தற்செயலாக அங்கு வந்து காந்தியை காப்பாற்றினார். அப்போதும் அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்குள் சென்று அடைக்கலம் புக விரும்பவில்லை. போலீஸ்காரர் ஒருவர் துணைவர ருஸ்தம்ஜி வீடு சென்று மருத்துவ சிகிச்சை பெற்றார். அவர் இருக்குமிடம் தெரிந்துவிட்டபோது வெறிபிடித்த மக்கள் கூட்டம் அந்த வீட்டையே தீயிட தயாராக நின்றது. காவல்துறை கண்காணிப்பாளர் அலெக்சாண்டர் ஆலோசனையால் அவர் குடும்பமும் நண்பர் வீடும் தப்பியது. இந்திய ஜவான் மாறுவேடத்தில் போலீஸ் பாதுகாப்புடன் தப்பிச் சென்றார் காந்தி. இத்தனை கொடுமைகள் நடந்திருந்தும் அவரை தாக்கியவர்கள் சிலரை இனம் கண்டிருந்தும் அவர்கள் மீது வழக்கு போட மறுத்ததுதான் காந்தியின் அகிம்சை பண்பு. கொடுமைகளை எதிர்த்தாலும் கொடியவர்களை பகைமை பாராட்ட மாட்டார். இதே பண்புதான் அவரை தென்னாப்பிரிக்காவில் ஆங்கிலேயர்களின் நிற இனவெறியை எதிர்த்த போதிலும் டாக்டர் பூத்திடம் பயிற்சி பெற்ற டச்சுக்காரர்களுக்கு எதிராக நடந்த போயர் போரில் 1894 முதல் 1902 வரை நடந்த இந்த போரில் ஆங்கிலேயர்களுக்கு ஆம்புலன்ஸ் படையமைத்து உதவத் தூண்டியது. காந்திக்கு போயர்கள் மீது அனுதாபம் உண்டு. அவர் நடுநிலை வகித்திருக்கலாம், அது அவர் செல்வாக்கை உயர்த்தியிருக்கும். டச்சுக்காரர் பகைமையை வளர்த்திருக்காது. ஆனால் அவர் மனசாட்சியை மதிப்பவர். மனத்தின் குரல் தெய்வத்தின் குரல். அவர் நீட்டிய ஆதரவுக் கரங்களை ஆங்கிலேயர் ஏற்றுக்கொண்டு விடவில்லை. களத்தில் காயம்பட்டவர்களுக்கு உடனடி உதவும் மனிதாபிமான செயலை கூட இனவெறி அரசு ஏற இறங்க பார்த்தது. அந்த சிறு உதவிக்குழுவுக்கு தேவையான செலவுகளை கூட காந்தி அரசுக்கு வைக்காமல் நிதி திரட்டிக்கொள்ள தயாராக இருந்தார். ஆபத்து மிக அதிகமாகி வேறு வழியற்ற நிலையில்தான் அரசு காந்திப்படையின் உதவியை ஏற்றது. அப்படை காக்கிச் சீருடையில் பீரங்கி முனையில் காயம்பட்டவர்களுக்கும் உதவிக்கரம் நீட்டியது. நல்ல வேளையாக 1900 ஆங்கிலப்படையே உதவிக்கு வந்தபோது காந்திப்படைக்கு ஓய்வு கிடைத்தது. காந்தியும் படையை கலைத்துவிட்டு பம்பாய் திரும்பினார். ஆனால் தென்னாப்பிரிக்கா காந்தியை விட விரும்பவில்லை. பிரிட்டிஷ் அரசின் காலனிகள் நிர்வாக அமைச்சர் சேம்பர்லின் அங்கு வருவதையொட்டி காந்தியும் அவரை சந்தித்து பேச வேண்டும் என்று மக்கள் விரும்பினர். ஆனால் அதற்காகவே திரும்பி வந்த காந்தியை அரசு அமைச்சரை சந்திக்க அனுமதிக்கவில்லை. இது காந்தியை உறுத்தியது. தென்னாப்பிரிக்காவில் அவர் பணி தொடர வேண்டிய அவசியத்தை உணர்த்தியது. டர்பன் அருகே காந்தியின் முயற்சியால் ஃபோனிக்ஸ் பண்ணையும் உருவாயிற்று. ஜோகன்ஸ்பர்க் நகரிலேயே தம் அலுவலகத்தை அமைத்துக் கொண்டார். உச்சநீதிமன்றத்திலும் பாரிஸ்டராக பதிவு செய்து கொண்டார். 1907 இந்தியர்களை விரட்டியடிப்போம் என்பது வெள்ளையரின் தேர்தல் முழக்கமாயிற்று. இந்தியர்களுக்கு விரோதமான சட்டங்கள் இயற்றப்பட்டன. காந்திக்கு சட்டம் பயில்வதற்கு முன் டாக்டராகும் ஆசையும் இருந்தது. அவரது ஆசை ஓரளவு ஆம்புலன்ஸ் படை அனுபவத்தில் உதவியது. அதேபோல ஜூலு கலகத்தின் போது அடித்து உதைத்து தாக்கி உயிர் பிழைத்தவர்களுக்கும் தம் தொண்டர்களுடன் வந்து உதவினார். அவருடைய நண்பர்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் வழங்குவார். அவருடைய இயற்கை வைத்தியம், தண்ணீர் வைத்தியம், மண் வைத்தியம் ஆகியவற்றை தம் மனைவி மக்களிடமே பரீட்சை செய்து வெற்றி பெற்றது உண்டு. தன் மனைவியின் 4வது மகன் தேவதாஸ் காந்தி பிறக்க காந்தியே மருத்துவராகவும் மாறிவிட்டார். பம்பாய் வந்தபோது மகனுக்கு டைஃபாய்டு ஜுரம். எதிர்ப்புகளுக்கிடையே தண்ணீர் சிகிச்சை செய்து குணமாக்கினார். தென்னாப்பிரிக்காவில் வெள்ளையரின் இனத்வேஷத்தின் விளைவாக காந்திக்கு முடிதிருத்த மறுத்தபோது தாமே முடிவெட்டிக் கொண்டார். இஸ்திரி போடுவார், கழிவறையை சுத்தம் செய்வார். 1906 ஆகஸ்ட் 22 டிரான்ஸ்வால் அரசிதழில் அவசரச் சட்டம் நகலொன்று வெளியானது. அது சட்டசபையில் நிறைவேறிவிட்டால் தென்னாப்பிரிக்க இந்தியர்களுக்கு பெருத்த அவமானம். 8 மேற்பட்ட குழந்தைகள் உள்பட இந்தியர் அனைவரும் தங்கள் பெயர்களை அரசிடம் பதிவு செய்து கொள்ள வேண்டும். கைரேகையும் பதிக்க வேண்டும். அடையாள அனுமதிச் சீட்டு பெற வேண்டும். அதை எப்போதும் கைவசம் வைத்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அபராதம் கட்ட வேண்டும், அல்லது வெளியேற்றப்படவும் கூடும். 11 செப்டம்பர் 1906 ஜோகன்ஸ்பர்க் இம்பீரியல் தியேட்டரில் கூடிய 3000 இந்திய மக்கள் முன்பு ஒத்துழையாமை என்ற மிக உயர்ந்த அகிம்சை ஆயுதம் உருவாயிற்று. ஆசிய சட்டத்திருத்தம் எந்த வகையில் நிறைவேற்றப்பட்டாலும் அதற்கு பணிவது இல்லை என்று அவர்கள் உறுதிமொழி மேற்கொண்டார்கள். எந்தவிதமான தண்டனையை ஏற்கவும் தயாரானார்கள். மக்களுடைய அமைதியான சட்ட எதிர்ப்புக்கு காந்தி புதிய பெயரிட விரும்பினார். சிறந்த பெயரைச் சூட்டுபவருக்கு பரிசும் அறிவித்தார் காந்தி. காந்தியின் உறவினர் ஒருவர் ஃபோனிக்ஸ் பண்ணையில் பணியாற்றிக் கொண்டிருந்தார். அவர் சொன்ன பெயர் சதாகிரகம். சத் நல்ல, ஆக்ரகம் உறுதி, நற்செயலில் உறுதி என்பது அதன் பொருள். காந்தி அதை நேர்மையில் உறுதி என்று மாற்றினார். சத்யாகிரகம் என்று அழைத்தார். டிரான்ஸ்வாலில் அறிமுகமாகவிருந்த அந்த சட்டத்துக்கு பிரிட்டிஷ் அரசு அனுமதி மறுக்க வேண்டும் என்று கோர லண்டனுக்கு புறப்பட்டார் காந்தி. தாதாபாய் நவ்ரோஜியை சட்ட மாணவரான காந்தி லண்டனில் சந்தித்திருக்கிறார். பின்னாளில் தாதாபாய் தென்னாப்பிரிக்க தொகுதி ஒன்றின் பிரதிநிதியாக பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் பதவியும் வகித்தார். அவர் உதவியும் வழிகாட்டலும் காந்திக்கு கிடைத்தது. அப்போது பிரிட்டிஷ் அரசு அந்த சட்ட முன்வடிவுக்கு அனுமதி அளிக்காவிட்டாலும் அத்தகைய சட்டங்களை பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் அனுமதியின்றியே நிறைவேற்றிக் கொள்ளும் அதிகாரத்தை அளிக்க முடிவு செய்திருந்தது.